முதல் கேள்வி. புனித பவுல் விவிலியத்தில் சில இடங்களில் பவுல் என்றும் இன்னும் சில இடங்களில் சவுல் என்றும் அழைக்கப்படுகின்றார். இதற்கு முதலில் விளக்கம் சொல்லுகின்றார் அருள் திரு ஜோ மிக்கேல் செல்வராஜ்.
சவுல் பவுலானார் என்று சில நேரங்களிலே சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கூற்றில் உண்மையில்லை என்றே நாம் உணர வேண்டும். பவுல் தம் கைப்பட எழுதிய கடிதங்களிலே தனக்கு சவுல் என்று ஒரு பெயர் இருந்ததாக எங்கேயும் குறிப்பிட இல்லை. அவருடைய கடிதங்கள் அவரை பற்றிய தரவுகளுக்கு முதன்மை ஆதாரமாய் இருக்கிறது. ஆகவே அவர் பவுல் என்றே எப்பொழுதும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் எழுதிய திருத்தூதர் பணிகள் நூலிலே அவர் முதலில் சவுல் என்று அழைக்கப்பட்டார் என்றும் பிறகு பவுலாக பிரபலமானார் என்றும் அறிய வருகின்றோம். இதை வைத்துக் கொண்டு சிலர் சவுல் தமஸ்கு நகர் சாலையிலே இறையழைப்பை பெற்று மனமாற்றம் அடைந்த பொழுது சவுல் பவுல் ஆனார் என்று சில வேளைகளிலே விளக்குவது உண்டு. ஆனால் திருத்தூதர் பணிகள் நூலை மிகவும் கவனமாக படித்து பார்க்கிற பொழுது அவர் தமஸ்கு நகர் சாலை அனுபவத்திற்கு பிறகும், அதாவது அது 9 அதிகாரத்தில் விளக்கப்படுகிறது, 13 அதிகாரம் தொடக்கம் வரை அவர் சவுல் என்றே அழைக்கப்படுகிறார். பிறகுதான் அவர் பவுல் என்று பிரபலமாகிறார். ஆகவே சவுல் பவுல் ஆனார் என்று சொல்லுவதிலே ஒரு அர்த்தம் இல்லை. அப்படியானால் அவருடைய இயற்பெயர், குடும்ப பெயர் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த கேள்விக்கு அறிஞர்கள் பல விடைகள் காண முனைந்திருக்கிறார்கள். அதாவது அக்காலத்திலே ஒரு குடும்பத்தில் இருப்பவருக்கு குடும்ப பெயர் என்று ஒன்று இருக்கும். அந்த குடும்பத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டப்படும். அந்த பெயரோடு குடும்ப பெயரை இணைத்துக் கொள்வார்கள். இங்கே நம்முடைய பவுலுக்கு குடும்ப பெயர் என்ன என்பது நமக்கு தெளிவாகவில்லை. அது குறித்து எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இவர் பிறந்த 8 நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கிறார். பரிசெய்ய மரபிலே இவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஒரு மிகவும் பாரம்பரியமிக்க, வைராக்கியம் மிகுந்த யூத குடும்பத்திலே சட்ட நெறிகளுக்கு உட்பட்டு அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒருவேளை இவர் பிறந்த பொழுது இவர் பிறந்த பெஞ்சமின் குலத்தின் பெருமை மிகு பேரரசர் சவுலின் பெயர் இவருக்கு சூட்டப்பட்டிருக்கலாம். அந்த பெயரிலே அவர் எபிரேய சமூகத்திலே அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பவுல் தன்னுடைய அதிகமான பணிகளை யூத சமுதாயத்திலே அல்லாது பிற இனத்தவர் மத்தியிலே செய்ய ஆரம்பித்ததால் அவர் சவுல் என்கிற பெயரை விட பவுல் என்கிற பெயரையே விரும்பி இருக்கலாம். ஆகவே பவுல் என்றே பிற இனத்தவர் மத்தியிலே அழைக்கப்பட்டிருக்கலாம். பவுல் என்னும் வார்த்தைக்கு சிறிய, சின்ன என்கின்ற அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தத்தின்படி தமிழில் சின்னப்பர் என்று ஒரு காலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பெயர் சொற்களை நாம் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு புரிந்தலின்படி நாம் ஒலிபெயர்ப்பு செய்கின்றோம். ஆகவே அவரை பவுல் என்றே இப்பொழுது நாம் அழைக்கின்றோம். பவுல் என்பது சவுல் என்கிற ஒரு வார்த்தைக்கு இணையான ஒலி வடிவமுடைய கிரேக்க லத்தீன் வார்த்தையாகும். ஆகவே இந்த ரெண்டு பெயர்களும் அவருக்கு தொடக்கத்திலேயே இருந்திருக்கலாம். அவர் பவுல் என்று பிற இனத்தவர் மத்தியிலே கிரேக்க லத்தீன் சமூகத்தின் மத்தியிலே அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு அழைக்கப்படுவதையே பவுல் விரும்புவதாக நமக்கு தெரிகிறது.
அடுத்த கேள்வி. புனித ராயப்பர் எனும் பேதுரு இயேசுவோடு வாழ்ந்த முதன்மைச் சீடர், திருச்சபையின் முதல் திருத்தந்தை. அப்படியிருக்க அவர் பிறந்ததற்கு விழா எடுக்கப்படவில்லை. ஆனால் பவுல் இயேசுவை உயிரோடு பார்த்திராதவர், அவரோடு வாழாதவர். அவர் பிறந்ததன் 2000 யூபிலி ஆண்டு சிறப்பிக்கப்படுவதன் காரணம் என்ன?
நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு மிக நல்ல கேள்வி. யூபிலி என்கிற கருத்து பழைய ஏற்பாட்டில் இருந்தே வருகிறது. இணைச்சட்டம் 15 அதிகாரம், லேவியர் நூல் 25 அதிகாரம், இணைச்சட்டம் 15 அதிகாரம் இவற்றிலே நாம் யூபிலி பற்றிய சிந்தனைகளை பார்க்கிறோம். யூபிலி எனப்படுவது ஒவ்வொரு 50 ஆண்டு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. இந்த விழா பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொண்டாடப்பட்டதா என்பதே ஒரு கேள்வி. கொண்டாடப்பட்டிருக்கலாம் என்று சிலர் யூகிக்கின்றார்கள். பபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த பொழுதும் மக்கபேர்களுடைய காலத்திலே கிரேக்கர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தன்னாட்சி பெற்ற பொழுதும் இந்த யூபிலி விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருத்துகள் தெரிவித்திருக்கிறார்கள். திருச்சபையின் வரலாற்றிலே ஒரு 1000 ஆண்டுகள் கழித்துதான் இந்த யூபிலி என்கிற கருத்து பிரபலமாகிறது. அது நூறாவது ஆண்டு, பிறகு 50வது ஆண்டு, பிறகு 25வது ஆண்டு, பிறகு 40வது ஆண்டுகள் என்று சில முக்கியமான ஆண்டு கணக்குகளிலே இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றன. நம் ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி இயேசுவினுடைய பெயர்கள், இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சில கோட்பாட்டு தத்துவங்கள் இவற்றின் அடிப்படையிலே இந்த யூபிலி விழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றன. நம் ஆண்டவர் இயேசுவோடு மிக நெருங்கிய தொடர்புடைய அன்னை மரியாளுக்கும் இந்த யூபிலி விழாக்கள் திருச்சபையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதுதான் முதல் முறையாக திருச்சபையிலே ஒரு புனிதருக்கு, திருத்தூதர் பவுலுக்கு யூபிலி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், பேதுருவுக்கே ஒரு யூபிலி அறிவிக்கப்படவில்லை, திருத்தூதர் பவுலுக்கு அறிவித்திருக்கிறார்களே, இது எதனால் என்று கேட்டீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை ஆழமாக அறிவதும் அவருக்கு கீழ்ப்படிவதுமாகும். இந்த யூபிலி விழாக்கள் எதற்காக என்றால், நாம் கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக அறியவும், நாம் இன்னும் கிறிஸ்துவை அதிகமாக நெருங்கி சேரவும் நமக்கு தூண்டுதல் தருவதற்காக. கிறிஸ்துவை நாம் எப்படி ஆழமாக அறிய முடியும்? நாம் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி நூல்களை வாசிப்பதால், கிறிஸ்துவை பற்றி தெரிந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதால். நாம் விவிலியத்திலிருந்து கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்கிறோம், நல்லது, கிறிஸ்துவைக்கு நாம் விழாக்கள் எடுக்கிறோம். கிறிஸ்துவை அதிகமாக அறிந்தவர்கள் யார்? அன்னை மரியாதான் மிக அதிகமாக அறிந்தவர். ஆகவேதான் மரியாளுக்கு பல விழாக்கள், பல யூபிலிகள் திருச்சபையிலே கொண்டாடப்படுகின்றன. அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசுவை நமக்கு அதிகமாக அறிமுகம் செய்கிறவர் திருத்தூதர் பவுல் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே 27 நூல்கள் இருக்கின்றன. இதில் 13 நூல்கள் திருத்தூதர் பவுலுடைய பெயரை தாங்கி இருக்கின்றன. 14வதாக திருத்தூதர் பணிகள் நூலில் 9ஆம் அதிகாரம் தொடங்கி 28ஆம் அதிகாரம் முடிய உள்ள பகுதிகள் அனைத்தும் திருத்தூதர் பவுலுடைய வாழ்வு, பணிகள், அவருடைய போதனைகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. ஆக 27 நூல்களுள் 14 நூல்கள் புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பவுலை பற்றியதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. திருத்தூதர் பவுலுடைய வாழ்வு, பணி என்று சொல்லுகிற பொழுது அது இயேசுவை பற்றியது அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஏனென்றால் அவர் அழகுபட கலாத்தியர் 2:20 சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழுகிறார். கிறிஸ்துவின் மனநிலையை நான் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வின் மையம் என்றெல்லாம் அவர் எடுத்துச் சொல்வார். கிறிஸ்துவுக்காக இவ்வாறு தன்னை ஒரு திருத்தூதனாக, கிறிஸ்துவின் நற்செய்தியின் பணியாளனாக தன்னை கருதிய பவுலுடைய வாழ்வு முழுவதுமே கிறிஸ்துவின் பணியாக இருக்கிறது. இயேசுவுக்கு அடுத்தபடியாக திருச்சபையை அமைப்பு ரீதியாக நிறுவியவர் திருத்தூதர் பவுல் என்றெல்லாம் திருச்சபை தந்தையர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். இந்த பின்னணியிலே நாம் பார்க்கிற பொழுது, நம் ஆண்டவர் இயேசுவை அதிகம் அறிவதற்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பாக திருச்சபையில் இருப்பது திருத்தூதர் பவுல் தான். ஆகவே அவர் பிறந்த 2000ஆம் ஆண்டை நாம் யூபிலி என்று கொண்டாடுவது சால பொருத்தமாகும். நமது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் மிகவும் கவனமாக இந்த வார்த்தைகளை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இது பிற இனத்தவரின் திருத்தூதரான பவுல் பிறந்த 2000ஆம் சிறப்பு யூபிலி ஆண்டு, ஸ்பெஷல் ஜூபிலி இயர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விழா ஒரு பொருத்தமான விழா என்றே கருதுகிறேன். திருச்சபையுடைய வரலாற்றிலே நாம் பார்ப்போமே என்றால், எல்லா புனிதர்களும் வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்னும் இந்த புரட்சியான வார்த்தையை தங்களுடைய லட்சியமாக கொண்டே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு சொந்தமான பவுலுக்கு விழா காண்பது சால பொருத்தம். இதனால் பவுல் மகிமையடையவில்லை, மாறாக அவருடைய ஆசானாகிய இயேசு கிறிஸ்து தான் இதில் மாட்சிமை மகிமையடைகிறார் என்பது தெளிவு. இதுவே என்னுடைய கருத்தாகும்.
புனித பவுல் பற்றிய நமது கேள்விகளுக்கு பதிலளித்தவர் அருள் தந்தை முனைவர் ஜோ மிக்கேல் செல்வராஜ்.